ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 5, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இறைவன் உணர்வதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற அந்த அந்த பாடலே அப்படியே இறைவனுக்கு பொறுத்துறார். சிச்சக்திக்கு பொறுத்து சொல்றார் நரசிம்மாச்சாரிய சுவாமிகள். கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கர்மம் தானும். அப்போது அதே பொருள் தான். இந்த கருவின் என்ன? கருவியின் ஆன்ம தத்துவம். பொருள் என்றால் தாத்துவீகங்கள். காட்டும் என்பது அறிவீச்சை செயலை சொல்லக்கூடிய கலாதி தத்துவங்கள். காலமும் கால தத்துவம். கர்மம் நியதி தத்துவம். கர்மம் தானும் உருவம் பருவுடம்பு சூக்கும உடம்பு. அளவும் அளவிகளும் நூலும் வேத சிவாகம நூல்கள். 4 வகை வாக்குகள் இத்தனை இருக்கு ஒரு பக்கம். அதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை. கடைசியா இருக்குது, ஒருவரும் உணர்த்தல் இன்றி கூடு பின்னாடி நூறுத்த பின்னாடி இருந்து இறைவனுக்கு யாரும் உணர்த்துருமா? உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கா? யாராச்சும் சொன்னாங்களா, ஏ இங்க பார்த்து கேவல நிலைகள் ஆன்மாக்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ போய் அந்த உயிர்களுக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு இறைவனுக்கு ஏதாவது உணர்த்தினாங்களா? உணர்த்து ஒருவரும் உணர்த்தலின்றி அருவனாய் அருவனாய். நமக்கு சாமிக்கு உள்ள ஒரு பெரிய ஒற்றுமை, அவரும் அருவ பொருள், நம்மளும் அருவ பொருள். அவரும் அறிவுடைய பொருள், நம்மளும் அறிவுடைய பொருள். என்று நீ என்று நான் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கு எல்லா உயிருமாய் உணர்த்தின. அற்புதமான வரிகள். ரொம்ப அதாவது ஒரு சின்ன பனித்துளி, இந்த புல் நுனியில் இருக்கக்கூடிய சிறு பனித்துளி மிகப்பெரிய பனை மரத்தையே தன்னகத்தை அடக்கியிருக்கும். அதுபோல தான் சிவஞான சித்தியார் தான் பாதி விருத்தம் இப்பாதி விருத்தமாக சாதித்தான்னு சொல்வார். அவ்வளோ சிறப்பு மிக்க நூலும் சிவஞான சித்தியார். சாத்திரங்களிலே தலையாய நூல் அப்படின்ற 2 வரியில் அருவனாய் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிர்மாய் உணர்த்தி நிற்பன்ல சுவாமி செய்யக்கூடிய 5 தொழில் அனைத்தையும் சொல்லிட்டார். இது வந்து மற்ற உரையில நம்ம பார்க்க முடியாது. அதனால நம்ம ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் சுவாமிகள் பெருமானாருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளுக்கும் கோடான கூடி நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி உரைகள்லாம் எங்கேயுமே கிடையாது. எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த குரு மரபில் வந்தவங்களுக்கும் மற்ற வந்த உரைக்கும் மற்ற உரைக்குள்ள வித்தியாசம் அது. அந்த குரு மரபிலே வந்தவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு. இதையெல்லாம் மற்ற உரையில நம்ம பார்க்க முடியாது. ஒரு சின்ன குறிப்பு தான், அருவனாய் உலகமெல்லாம் அறிந்துன்னு அறிந்துன்னு நம்ம மேலட்டம் பொருள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அங்க அறிந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இறைவன் செய்வது சூக்கும ஐந்துளில். ஆக்கி அவை ஆக்கி என்று சொல்லும் போது அங்கு இறைவன் செய்வது தூள 5 தொழில். ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பது உணர்த்தின்னு சொல்லும் போது அதிசூக்கும் 5 தொழில் என்பதெல்லாம் நம்முடைய மாத சிவஞான சுவாமிகள் நமக்கு உணர்த்த நாம் உணர்கிறோம். இல்லைன்னா உணரவே முடியாது. இல்லைன்னா இந்த பாடலை மற்றவங்களை போல ஏனையோர் உரையெழுதவங்களை பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரொம்ப பொதுமையாக 4 வரியில் சிந்திச்சுட்டு இறைவர் வந்து எல்லாத்தையும் அறிந்து உலகத்தை படைத்து நமக்கு உணர்த்துவாரும் சொல்லி சிந்திச்சுட்டு போயிடும். இதான் இந்த உரையினுடைய சிறப்பு. இருவர் உரையினுடைய தனிப்பெருஞ்சிறப்பு. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அப்போ அந்த 8 கருவிகளுடைய துணையின்றி, கருவி பொருள் காட்டு காலம் கருமம் உருவம் அளவு நூல், இந்த 8 கருவிகள் துணையும் இறைவனுக்கு தேவையில்லை. உயிருக்கு இறைவன் என்றது போல இறைவனுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை, உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அருவப் பொருளாக இருந்து உலகமெல்லாம் அறிந்து என்று சொல்லும் பொழுது இது வந்து சூக்கும 5 தொழில். சூக்கும 5 தொழில்னா என்ன அப்படின்னா, ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த கேவல நிலையில இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு இறைவன் செய்யக்கூடிய அந்த கருணை சூக்கும 5 தொழிலாக கருதப்படும். சங்கார காலத்திலையும் எல்லா முற்றொழிப்பு செய்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து அருள்வதற்கு இறைவன் சங்கற்பம் செய்வதும் சூக்கும் 5 தொழில் தான். இப்போ இறைவன் செய்வது வந்து நம்ம இன்னும் விரிவா உண்மை விளக்கம் போன்ற நூல்களில் விரிவா பார்க்கலாம். நடனம், சுவாமி நடராஜ பெருமான் இருக்கார் இல்லையா, நடராஜ பெருமானுடைய திருமேனி தத்துவமே வந்து என்னதுதான், 5 தொழில் செய்வது தான். சுவாமியினுடைய வலது கை பெரு வலது கையில் இருக்கக்கூடிய அந்த உடுக்கை வந்து படைத்தலை காக்கும். அந்த அருள் தரக்கூடிய அந்த அபயஸ்தம் தரக்கூடிய அந்த கரம் வந்து காத்தல். இடது மேற்கையிலே நெருப்பு ஏந்தியிருப்பார், அது வந்து அழித்தல். அதுக்கப்புறம் முயலகன் மேலே தன்னுடைய திருவடியை ஊன்றியிருப்பார், அது வந்து மறைத்தல். தூக்கி வீசி அந்த குஞ்சித பாதம் அந்த ஒப்பற்ற திருவடி வந்து அருளல். நடராஜபெருமானுடைய இந்த திருமேனி ஐந்தொழிலை ஐந்தொழிலை தான் குறிக்கும். அவர் சுவாமி அங்கு தில்லை கனகசபையில் நடனம் ஆடினாதான் இந்த உலகம் இயங்கும். இந்த அவர் பஞ்சகிருத்தியம் பண்ணாதான் இந்த உலகம் இயங்கும். அப்போ சுவாமி செய்யக்கூடிய அந்த நடனம் மூன்று வகைப்படும். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். தில்லை பெருங்கூத்தர் ஆனந்த நடராஜர். ஆனால் நம்ம அந்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிச்சோமான்னா அது பெரிய கேள்வி, முழுமையாக நம்ம உணரல. சுவாமி செய்யக்கூடிய மூன்று நடனம், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இந்த ஊன நடனத்தில் தான் இப்போ இந்த பாடலை சிந்தித்த மூன்று தொழில்களும் வருகிறது. அந்த அன்பர்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, கொடிட்டுங்க. அறிந்து அப்படின்னா சூக்கும தொழில், சூக்குமைந்தொழில். எல்லாம் அறிந்துன்னா சூக்குமைந்தொழில். இன்னமே அருவனா இருக்கும் போதே எல்லாத்தையும் அறிந்து கேவலையில் இருக்கக்கூடிய உயிருக்கு சரீரத்தை முத முதல்ல கொடுத்து அறிவிச்சை செயலை தோற்றுவிக்கிறார் இல்லையா, அதான் முதல்ல அவர் செய்த ஐந்தொழில் உயிருக்காக, சூக்குமைந்தொழில். அதுக்கப்புறம் குணசரீரம் எல்லாம் பெற்ற அந்த உயிருக்கு வருவதற்காக தனுகரண போன போகத்தை படைக்கிறார் இல்லையா, தூள் ஐந்தொழில். உலகத்தை இந்த ஒருவனோடு உறுத்தி ஒன்றென்று உரைத்திடும் இந்த உலகம், இந்த தனுகரண போன போகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய அந்த தொழில் தூள் ஐந்தொழில். தூள் ஐந்தொழில் ஒருவனே உயிர்கற்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன். இந்த உணர்த்தி நிற்பன் என்று சொல்வது வந்து அதிசூக்கும் ஐந்தொழில். சாமி வந்து ஐந்தொழில் எங்கே செய்கிறார், அதிசூக்கும் ஐந்தொழிலா, நம்முடைய லாடதானத்தில் இருந்து நம்ம நனவு நிலையில் இருக்கும்போது அவர் செய்கிறார் அந்த அதிசூக்கும் ஐந்தொழில. எப்படி செய்கிறார், ஒரு பொருளை வந்து இறைவன் வந்து முதல்ல நமக்கு அறிவித்தல் தான் என்னது படைத்தல். இப்போ ஒரு சிவஞான சித்தியை நீங்கள் வகுப்பு கேட்குறீங்க, இந்த பாடலை கேட்குறீங்க, ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் அப்படிங்கிற செய்தியை பெறீங்க இல்லையா, அறிவிக்கிறார். இதுதான் அவர் வந்து லாடதானத்தில், நம்முடைய நெற்றிப்பொட்டில் உள்ள லாடதானத்தில் இருந்து அவர் செய்யக்கூடிய படைத்தல். கொடுத்த அந்த செய்தியை சில காலம் நிலை நிறுத்துவது காத்தல், சிந்தனை செய்வதற்கு உதவியாக காத்தல். அதுக்கப்புறம் அந்த அறிவித்த அந்த செய்தியை நீக்கி பிரிதோ செய்தியை அறிவிப்பது, நீக்கிறது மறைத்தல். மறைத்தல் இன்னொரு செய்தி வந்துட்டால் இந்த செய்தி போயிடும், மறைத்தல் அழித்தல். படைத்தல் காத்தல் அழித்தல், அந்த செய்தியை நீக்கிறார். மறைத்தல் வந்து ஒரு பொருளை மறைத்து இன்னொரு பொருளை அறிவிப்பது, இது வந்து மறைத்தல். ஒரே நேரத்தில் உயிருக்கு எல்லா செய்தியும் அறிவிக்க முடியாது, ஒரு செய்தியை மறைத்து இன்னொரு செய்தியை அறிவிப்பு செய்யும், அது மறைத்தல். இதுகாலம் அறிவித்த அந்த செய்தியின் வாயிலாக உயிர் பெறக்கூடிய அனுபவம் தான் அருளல். அப்போ இந்த ஐந்து தொழில்களும் லாடதானத்தில் தில்லை பெருங்குத்தர் இருந்து நமக்கு ஐந்தொழில் செய்வார். இந்த உயிர் இன்ப துன்ப அனுபவத்தை பெறும் பொருட்டு இதனை செய்வார். இந்த தொழிலுக்கு பேர் தான் என்ன தொழில், அதிசூக்குமா ஐந்தொழில்னு பெறுது. ரொம்ப ரொம்ப நுட்பமானது, மில்லி செகண்டில் நடைபெறும். இப்போ எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது இப்போ சூக்கும் ஐந்தொழில், தூள் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில் என்ற ஐந்தொழிலே கூறுகிறார். அதான் அருவனாய் உலகமெல்லாம் அறிந்து அவையா. முன்னமே யாருமே அவருக்கு சொல்லலை, சுவாமியே எல்லா உலகத்தையும் முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்று அப்புறம் அருவன் அருளியது போல அனைத்தையும் உணர்றார். இந்த உயிர்கள் அங்கே கேவல் நிலையில் முழு அறியாமையிலே இருக்கு. நம்மோடு சேர்ந்து நம்முடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள். அந்த உயிர்களுடைய ஆனாமலத்தை நீக்கும் பொருட்டு நம்ம அந்த மாயாமலத்திலே மாயையிலிருந்து உலகங்களை நாம் படைத்து இந்த உயிர்களுக்கு தனுகரண போன போகங்களை கொடுத்து கண்ம பலன்களை ஈட்டச் செய்து பக்குவத்தை கொடுப்போம் என்று கருணை கொள்கிறார். அந்த சங்கற்பம், அந்த சங்கற்பம் தான் சூக்குமைந்தொழில். அப்புறம் அதை நிகழ்த்துறார் சக்தியை கொண்டு, அதான் தூள் ஐந்தொழில். அப்புறம் துரோதன சக்தியை கொண்டு நம்முடைய லாடதானத்தை இடமாக கொண்டு கண்ம பலனை ஊட்டுகிறார். அல்லதான் அந்த அறிவிப்பு செய்தல், அது வினை அனுபவமாக இருக்கலாம், அல்லது அது நல்வினை தீவினை அனுபவம், எல்லாமே இதில் அடங்கிடும். நம்ம பெறக்கூடிய நல்வினை தீவினை எல்லாமே இந்த ஐந்தொழிலினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இந்த ஐந்தொழிலினுடைய பயன் நமக்கு வரக்கூடிய நல்வினை தீவினை பயன் இதெல்லாமே வரும். இது வந்து சலமிலன் சங்கலன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன், நாள்தோறும் நல்குவான் நலன். அப்பா பெருமான் சொன்னது போல யார் யார் கோவினுக்கருங்களும் கோட்டம் இல்லைதுன்னு சொல்லுவார். அது போல நல்லவர் தீயர்லாம் பார்க்க மாட்டார், அவரவர் செய்த வினைக்கு அவரவர் குறிப்பா அந்தந்த அந்த வினைப்பலனை அவர் விட்டுட்டே இருப்பார். ஒருவனே உயிர்கற்கு எல்லாம் உயிர்மாய் உணர்த்திருப்பார், அவர் தான் உயிர்க்கு உயிராக நிற்பார். அவர் உயிர்க்கு உயிராக இருந்து உணர்த்தினாதான் இந்த உயிருக்கு இந்த அனுபவம் வரும். அப்போ அந்த ஊன நடனம்னா என்னது, சூக்கும் ஐந்தொழில், தூள் ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்துளில் என்ற இந்த மூன்று ஊன நடனத்தில் வந்துடும். இந்த ஊன நடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிருக்கு சிற்றறிவை தரக்கூடியது. சிற்றறிவு உயிருக்கு வந்து கண்ம பலனை தரக்கூடியது. முதல்ல ஏகதேச அறிவு பட்டு தான் உயிர் அறிவு பெறும். இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஐம்புலன்களை எல்லாம் ஐம்புலன்களால் பல இன்ப துன்பங்களை அனுபவித்து பக்குவம் அடைந்த பிறகுதான் ஞான நடனம். இப்போ ஞான நடனம் வந்துருச்சு அப்படின்னு எனது சுவாமி ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பசுஞானம் பாசஞானத்துக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய பதிஞானத்தால் உயிரை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கிறது தான் ஞான நடனம். அந்த ஞான நடத்துல ஞான நடனத்தில் உள்ள ஒரு ஐந்தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாயையிலிருந்து உயிரை வந்து மாயாமலத்தை உயிர்களிடந்து நீக்குதல் தான் படைத்தல், வினையெல்லாம் நீக்குதல் காத்தல், அதாவது கண்ம வினையை நீக்குதல், சஞ்சீத வினையெல்லாம் குருவின் வயலை நீக்குதல் காத்தல், ஆணவமலத்திலிருந்து ஆணவமல சக்தியை அழித்தல் வந்து அழித்தல், உலகச் சார்பினை வந்து மறைப்பு செய்வதல் மறைத்தல், உயிர்களை ஆனந்த ஒளியில் அழுத்துதல் அருளல், ஆனந்தத்து அழுந்தல் திருச்சதகத்தில் வரும், ஆனந்தத்தில் அழுந்திருக்கு அழுந்தல். அதற்கடுத்து இந்த ஆனந்த நடனம் முடிந்ததுக்கு அப்புறம் கடைசியாக வருவது இந்த ஞான நடனம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆனந்த நடனம், அது முக்தி நிலை தான் ஆனந்த நடராஜர். எல்லா ஞானத்தையும் பெற்றதா ஞானமே ஞானம் ஈசன் பலன்பின் பிரிவுராணத்தை சேர்க்கலப்படன்னு சொல்லுவாங்க. ஞானம்தான் முக்திக்கு வாயில், ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து முக்தி தான். அப்படி முக்தி பெற்ற உயிரெடுத்து அங்கு அவர் செய்யக்கூடிய ஐந்து எப்படி இருக்கும் என்றால், படைத்தல் எப்படின்னா சிவானந்த அனுபவத்தை தோற்றுவித்தல், எல்லையில்லாத சிவானந்த அனுபவத்தை தோற்றுவித்தல், தோற்றுவித்த அந்த சிவானுபவத்தை காத்தல், அப்படி காத்து வச்சிருப்பார். தற்போதத்தை அழித்தல், ஆன்மாங்கிற ஒன்னே இல்லாத நிலையில் இருக்கிற மாதிரி நான்கு சிந்தனை இல்லாதபடி தற்போதத்தை அழிக்கிறது தான் அழித்தல். உயிர் சிவம் இரண்டு என்பதை மறைத்தல், அப்படியே உயிர் சிவத்தோட சிவமா கலந்திருத்தல், அதான் மறைத்தல். அருளல் வந்து எல்லையில்லாத பெரின்பத்தில் உயிரை அழுத்த செய்து பெரின்பத்தை கொடுத்தல், அந்த அனுபவத்தை கொடுக்கிறது. இது வந்து ஆனந்த நடனத்தில் செய்யக்கூடிய ஐந்துளி. இப்போ ஊன நடனம் அங்கு மூன்று வகையான ஐந்துளி, ஞான நடனம் அங்கு ஒரு ஐந்துளி, ஆனந்த நடனம் அங்கும் ஒரு ஐந்துளி. இப்போ ஐந்துளியில் இவ்வளவு வகை இருக்கிறது. அங்கே இந்த பாடலில் நம்ம இங்கு நமக்கு உணர்த்தப்பட்டது ஊன நடனம் மட்டுமே. அடுத்து இன்னொரு கேள்வி தடை வருகிறது. இறைவன் தன் சன்னதிக்கின் உலகின் தன் சேட்டை என்னும் அறைகளும் மறந்தாய் மாயை மறிவிடான் சிவன் அவன் கண் உரை தராது அசையதனத்தால் உருவுடைய உயிர்கற்கு எல்லாம் நிறைவேறன் சன்னதிக்கன் நீடு உணர்வு உதிக்கும் என்றே. இப்ப என்ன கேள்வி எப்படி, இப்ப சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா, உயிர் புலன்களை சார்ந்து பொறிகளின் துணை கொண்டு ஒரு விஷயத்தை அறியும் போது அதனுடைய அனுபவத்தை பெறுகிறது. அந்த அனுபவத்தை பெறுவதனால உயிர் வந்து விகாரி ஆகிறது, அதை விருப்பு விருப்பினால அந்த உயிர் மேலும் கண்ம பலனை ஈட்டுகிறது, விகாரப்படுகிறது. இப்போ உயிருக்கு பின்ன இறைவன் தான் திரோதன சக்தியாக இருந்து உயிரை இத்தனையிலையும் செலுத்தி இவ்வளவு ஐந்தொழில் செய்து உயிருக்கு அறிவீச்சை செயலை செலுத்தி அறிவீச்சை செயல் வரச் செய்து அதன் வாயிலாக அதனை அதற்கு கண்ம வினையை ஈட்டச் செய்து அந்த கண்ம பலனை ஊட்டி இப்படி உயிரோடு உயிராகவே பயணிக்கிற திரோதன சக்தி விகாரி ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விகளுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், ஆகாது. இறைவன் தன் சன்னதிக்கின் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். உலகம் அப்படின்னாலே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்றுரைத்திடும் இந்த உலகம். இந்த உலகம் வந்து யாருடைய சன்னதியிலே செயல்படும் என்றால் இறைவனுடைய சன்னதி. சன்னதி என்றால் அவருடைய சங்கற்ப மாத்திரையில், அவருடைய அவருடைய சங்கற்பத்தின்படி நடக்க அவர் நினைத்தார் அப்படின்னா அந்த உலகம் படைத்து காத்து அழைத்து மறைத்து அருளப்படும். அவருடைய சன்னதியில தான் அது செயல்படும் என்ற மறைகளின் வாக்கினை மறந்தாய், வேதங்கள் கூறியிருக்கின்றன. மாயை மறுவிடான் சிவன் அவன்கண் உரைதராது அசேதனத்தால். சிவபெருமானை மாயை நெருங்கவே நெருங்காது, அதனால அசேதனத்தால அவருக்கு ஆகப்போறது ஒன்றும் இல்லை. என்ன காரணம், மாயை நம்ம நெருங்குது ஆனா சுவாமியை நெருங்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் மாயை இறைவனுக்கு வேறாக நிற்க முடியாது, மாயை நமக்கு வேறாக நிற்கும். இப்போ இறைவன் இல்லாத இடம் எது ஏதாவது இருக்கா? எல்லாத்துலையும் அவர் அத்துவிதமாக இருக்கிறார். இறைவனுக்கு வேறாக ஒரு பொருள் என்னாதானே அந்த பொருளை இறைவனை அறிவதற்கு முற்பட முடியும், இல்லைனா அதை சார்ந்து உணர முற்பட முடியும், அறிந்து கொள்ள முற்பட முடியும். இறைவனுக்கு வேறாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சுவாமி இல்லாத இடம் இல்லை, அத்துவிதமாக எல்லாத்தையும் கலந்திருக்கிறார். நாம் அப்படியா? நமக்கு வேற மாயை நிற்கிறது. அதனால் அதனை நம்ம உணர்கிறோம், அதை சார்ந்து இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய தத்துவத்தின் தத்துவங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஐம்புலரி ஐம்புல இச்சையெல்லாம் வருகிறது. இவை அனைத்துமே இறைவனடுத்து அடங்கிய வியாபியம், இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கிய ஒரு வியாபியம். அதனால் மாயையால் இறைவனுக்கு ஆகப்போகிறது ஒன்றும் இல்லை, அதை முழுதும் அறிந்தவன் அவன். மாயை வந்து இறைவனுடைய வியாபகத்தில் வியாபியமாக அடங்கப்பட்டிருக்கு. அது வந்து முனைப்போடு இறைவன் முன்னிலையில் நம்மகிட்ட செயல்படுற மாதிரி செயல்பட முடியாது. மாயை மறிவிடான் சிவன சிவன் கண் சிவனவன் கண் உரைதராத அசேதனத்தால் உருவுடைய உயிர்கட்கு எல்லாம் நிறைவரன் சன்னதிக்கண் நீடு உணர்வு உதிக்குமன்றே. உருவத்தை பெற்ற உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய சன்னதியில்தான் உணர்வு என்பதே உதிக்கும். சன்னதி என்றால் அவருடைய சங்கற்ப மாத்திரையிலே அறிவு இச்சை செயல்பட்டு கண்மலன்கள் ஈட்டப்பட்டு பிறவிகள் வாய்த்து உயிர் ஐந்தவத்தை வரும் சிவபெருமானுடைய ஆணையின் மூலம். இப்போ இந்த பாடலின் வாயிலாக எந்த ஆசங்கை நீக்கப்பட்டது என்றால், திரோதான சக்தி மலமென்று பஞ்சமலங்கள் ஒரு மலமாக நாம் சொன்னாலும் உயிரை உடனுக்கு உயிரோடு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருந்து இயக்குவதாலும் சிவசக்தி எக்காலத்திலும் எந்த விகாரத்தையும் அடையாது என்பதை இந்த பாடல்களை நாம் அறிந்து கொண்ட செய்தி. அதே இதே செய்தியை அடுத்த பாடல் இன்னும் சிறப்பாக அற்புதமாக சொல்றார். உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக இலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக அழகிலா உயிர் புலன்கற்கு அறிவினை ஆக்கி ஐந்து நலம் மிகு தொழில்களோடு நாடகம் நடிப்பன் நாதன். நவந்தரு வேதமா என நான் ஏகநாதனே நடிப்பார்னு முன்னமே சிந்திச்சோம். சுவாமி தான் நவந்தரு வேதத்தில் இருப்பார் அப்படின்னு. அதே போல இங்க எப்படி நாடகம் நடிக்கிறாராம், இப்போ உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது 224 புவனங்கள், நிவர்த்தி கலையிலேருந்து சாந்தி வீதி கலை வரை உள்ள அந்த ஐந்து கலையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு புவனங்கள், அதனுடைய மொத்த எண்ணிக்கை 224. இந்த 224 பூலோகம் அதில் ஒன்று. 224 புவனங்களை தன்னுடைய திருமணியாக சுவாமி கொண்டிருக்கின்றார். யோனிகள் உருப்பதாக அப்படின்னா 84 லட்சம் யோனி வேதம் பார்த்தோமா, அந்த 84 லட்சம் யோனி வேதங்களை தன்னுடைய உறுப்புகளாக கொண்டிருக்கின்றார். இலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக உயிரினுடைய அறிவீச்சை ஞானத்தையே வந்து தன்னுடைய ஆக்கரணங்களாக கொண்டிருக்கிறார். இது வந்து உபச்சாரமாக சொல்லப்படுறது. இப்படி வைத்து இந்த உலகத்தை நடத்துகின்றார். அழகிலா உயிர்கற்கு அழகிலா உயிர் புலன்கற்கு அறிவினை ஆக்கி, இதை படிக்கும்போது அழகிலா உயிர்கற்கு புலன் அறிவினை ஆக்கிய ஐந்து என்று பிரித்து நம்ம அதை படிக்கணும். இந்த உயிர்களுக்கெல்லாம் நிறைந்த இந்த உயிர்களுக்கு அறிவினை கொடுத்து ஆக்கி ஐந்து நலமிகு தொழில்களோட படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளில் படம் பார்த்தோம் இல்லையா. சுக்குமம் ஊன நடனம், சுக்கும ஐந்தொழில், தூள ஐந்தொழில், அதிசுக்கும ஐந்தொழில் ஊன நடனத்தில், அதுக்கப்புறம் ஞான நடனம், அதுக்கப்புறம் ஆனந்த நடனம். இந்த தொழில்களை எல்லாம் நலமிகு தொழில்கள், நலம்னான நலத்திலே மிக உயர்வான நலம் முக்தி, முக்தி வருவது. அந்த முக்தியை தரக்கூடிய தொழில்கள், அதனால் எல்லாமே அருள் தான். படைத்தலும் அருள், காத்தலும் அருள், அழித்தலும் அருள், மறைத்தலும் அருள், அருளலும் அருள் தான். நாடகம் நடிப்பன் நாதன் சொன்னதுதான் சிறப்பு. இப்போ நாடகத்தில் நான் பல நாடகத்தில் திருமறை நாடகத்தில் நடித்திருக்கிறேன். ராஜராஜ சோழரவன், ஹரிபத்ர பாண்டியரவன் பல நாடகங்கள் நடித்திருக்கிறோம். நாடகத்தில் இருக்கிறவரை தானே அது, நாடகத்திட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஹரிபத்ர பாண்டியராக செயல்பட முடியுமா, ராஜராஜ சோழராக செயல்பட முடியுமோ? அதனால அதுபோல 224 புவனங்களை ஆட்சி செய்தாலும், 84 லட்சம் யோனிபேத பிறப்புகளை உயிர்களுக்கு கொடுத்தாலும், எந்நிறைந்த உயிர்களுடைய இச்சா ஞான கிரியைகளை தன்னுடைய கர்ணமாக கொண்டிருந்தாலும், அந்த உயிர்களுடைய கண்மத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு உயிர்க்குரிய அந்த கண்ம பலனை முறையாக ஊட்டி அஞ்சவத்தை கொடுத்து கேவல சுத்த சகலங்களில் இருந்து அந்த உயிரை மேல் நோக்கி எடுத்து சென்று முக்தி கொடுப்பதனாலும் இந்த ஐந்துரிலே செய்து நாடகம் போல் அவர் செய்வாராம். அப்போ என்ன அர்த்தம், அவர் தனியாக சொருப சிவனாக ஆனந்தமாக இருப்பார். இவ்வளோ காரியத்தை செஞ்சுக்கிட்டு இது எதுவுமே செய்யாத மாதிரி இருக்க முடியுமா, ஒருத்தரால இருக்க முடியாது இல்லையா. இவ்வளோ காரியத்தை செய்து கொண்டு இது எதுவுமே செய்யாதவர் எப்படி இருப்பார், அப்படி இருக்க முடியுமா, அப்படி இருக்க முடியாது. இந்த நாட்டோட பிரதமர், இந்த நாட்டையே கட்டி ஆளக்கூடியவர், ஒரு பிரதமர் இல்லாதவர் போல அவரால் ரோட்டில் நடந்து போக முடியுமா? இல்லை சாதாரண மனிதராக இருக்க முடியுமா? இந்த முடியாது இல்லையா? ஆனால் சாமிக்கு செய்கிறார். அகிலா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மகாதேவராக இருக்கிறார் சுவாமி, தேவாதி தேவராக இருக்கிறார். எல்லாரும் அவர் கட்டுப்பட்டவங்க. இத்தனை பேரோட இப்போ நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறார், எத்தனையோ பிறகுகளை பயணித்திருக்கிறார், எல்லாரோடையும் பயணித்து கொண்டு எல்லாருக்கும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் சொரூப சிவனா இது எதுவுமே செய்யாட்டி எப்படி இருப்பாரோ அப்படியே அவர் இருக்கிறார். அப்போ சுவாமியோட பெருமையை நம்ம என்னென்னு உணர முடியும். எப்படி சொல்லுவது? அவ்வளோ சிறப்பாக இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, உயிருக்கு உயிரா நின்று உணர்த்துவதனால சிற்சக்தி ஆகிய அந்த துரோதன சக்தி விகாரி ஆகாது. துரோதன சக்தி துரோதனமாக தான் இருக்கும். சரி, இப்படி துரோதனம் கூடவே இருந்து இதெல்லாம் செய்யறதுனால என்ன பலன், என்ன காரணத்தால் அப்படி செய்யணும் என்று பார்க்கும் பொழுது, தெரிந்து கொண்டு ஓரோ ஒன்றாக சென்று ஐந்து புலனும் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து யோனி தெரிந்திடும் அதுவும் செய்து செய்தி கண்டு உயிர்க்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பன் மேலோன். ஐம்பொறியின் வாயிலாக ஒவ்வொரு விஷயமாக உணர்ந்து அறிவு பெற்று ஏகதேச அறிவு, முதல்ல வருவது ஏகதேச அறிவு. அந்த ஏகதேச அறிவை பெற்று அந்த ஏகதேச அறிவினால் வந்த அறிவு இச்சை செயலால சிறு போகம் கிடைத்து அந்த போகத்தை அனுபவிக்க போய் இன்னும் பல போகங்கள் கிடைத்து இப்படியே பிறவியில பட்டு பல பிறவிகள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல பல்லாயிரம் பிறவிகளுக்கு அப்புறம் பக்குவம் வந்து முதிர்ச்சி அடைந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த உயிருக்கு இப்ப நம்ம அருள் செய்யலாம் என்று இதுகாலம் திரோதனமா இருந்த அந்த சிவசக்தி அருட்சக்தியாக மாறி குரு வடிவிலே வந்து அருள் செய்கிறது. அதுக்கு வியாபக அறிவை நிகழ்வித்து கடைசியில பரபோகமாகிய வீட்டின்பத்தையும் கொடுப்பான் மேலோன், வீட்டையும் அளிப்பான் மேலோன். எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருந்த அந்த கேவலில் இருந்த ஆன்மாவை சகல் நிலையிலே கொண்டு சென்று பல்வேறு அனுபவங்களை கொடுத்து பக்குவப்படுத்தி சுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் சுவாமி இத்தனையும் செய்கிறார். வீடு என்பது நிலையான பொருள், முடிந்த முடிவு வீடு, வீட்டை கொடுப்பார். அதற்காகத்தான் திரோதான சக்தியாக இருந்து இறைவன் அருள் செய்கின்றார் என்று கூறுகிறார். இந்த திரோதன சக்திங்கிறது வேறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப இறைவன் வேற, திரோதன சக்தி வேறையா? ஏன்னா அதை மலத்துல ஒன்னா சொல்லிட்டேன் என்றால் அது உபச்சாரமாக சொல்லப்பட்டதுதான். பஞ்சமலத்துல ஒன்னு திரோதானனாலும் உபச்சாரமாக சொல்லப்பட்டது. அதுக்குதான் அதை விளக்குவதற்காக எழுத பாடல் தான் அடுத்த பாடல். அருளது சக்தியாகும், திரோதன சக்தி அருள் தான், அருட்சக்தி தான். அந்த அருட்சக்தி, அந்த அருட்சக்தி அருட்சக்தி என்று உணர்வதற்கு சில காலம் எடுக்கும். அதை ஏன் மலம்னு சொல்றோம்னா அப்படின்னா, நம்மை கண்மவனை செய்ய தூண்டுவதனால. முத முதல்ல இந்த உயிர் ஒண்ணுமே இல்லாம இருக்கு, ஒண்ணுமே எந்த கருவிகளையும் சாராம இருக்கும்போது முத முதல்ல அறிவிச்சு செயல்படும் போது கலா தத்துவம் தான் அந்த உயிருக்கு வந்து ஒரு செயலை மலை கொடுக்கறது. கொடுத்தோன்னா அது வினை ஈட்ட ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமா இருப்பது திரோதன சக்தி. அதனால நமக்கு முக்தி கொடுக்கணுங்கிறதுல நாம உறுதியா இருக்கமோ இல்லையோ சுவாமி உறுதியா இருப்பார். கடமை பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல கொண்டு வந்து நம்மளை போட்டது யாரு? நாம விருப்பப்பட்ட வந்தோம். இந்த கேவல நிலையிலிருந்து நம்மளை கொண்டு வந்து சகல நிலையில போட்டது யாரு? சிவபெருமான். அப்படியே விட்டு அப்படியே போயிருவாரா? கொண்டு வந்து விட்டு அப்ப இது இவனை நீ திருத்த முடியாது அப்படின்ட்டு போயிருவாரா? போக மாட்டாரு, விட்டுறவும் மாட்டாரு. சளிப்படைஞ்சிருவாரா? நம்மளன்னா சளிப்படைஞ்சிருவோம். இப்போ உங்களுக்கு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தேர்வு இருக்கு, சிவஞான சித்தியா. இதோ இன்னைக்கு நம்ம ஏழு சூத்திர சித்தியத்தை நிறைவு செய்ய போறோம். இந்த ஏழு சூத்திரத்துக்கும் தேர்வு அடுத்த வாரம் உண்டு. சரியா நீங்க பதில் சொல்ல அப்படின்னா, சளிப்படைஞ்சிட்டு சாதாரண நானே விட்டுட்டு போயிடுவேன். என்ன நம்ம இவ்வளவு எடுத்திருக்கோம், இவங்க வந்து இவ்வளவு கற்றுக் கொடுத்தும் சரியா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சளிப்பு வந்துடும். சாமிக்கு சளிப்பு வருமா? அப்படி சளிப்பு வந்து அப்படி வந்தது அப்படின்னா நாமலாம் இந்த பிரிவு எடுத்திருப்போமா? எடுக்க மாட்டோம் இல்லையா? அது போலதான் இந்த கருணையோட நமக்கு இந்த பல மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்குது, மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கு. இது எப்படி அப்படின்னா, அந்த திரதன சக்தி அருட்சக்தியா மாறுது எப்படின்னு சொல்ல ஒரு எடுத்துக்காட்டா சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப கண்டிப்பான ஒரு ஆசிரியர், அதுல ஒரு மக்கு மாணவன் இருக்கிறான், எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிடுறான். தினசரி அவர்கிட்ட அஞ்சு பெரம்படி வாங்குவார். ரொம்ப கண்டித்து அந்த மாணவனை திருத்த கஷ்டப்படுறார் ஆசிரியர். அவர்கிட்ட அடி வாங்காத நாளே இல்லை, ஏச்சு பேச்சு வாங்காத நாளே இல்லை. காலங்கள் செல்லுது, மாணவன் படித்து பள்ளியை விட்டு வெளியே செல்றான், கல்லூரி படிப்பை முடித்து நல்ல மார்க் வாங்குறான், இன்னும் பல தேர்வுகள் எழுதி ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ணி அந்த அந்த பள்ளிக்கு சுதந்திர தின கொடியேற்றுவதற்கு கலெக்டராக வர்றார். இப்போ அந்த காலம் படிக்கிற காலத்தில் கண்டித்து இவ்வளவு காலம் கண்டித்து கொண்டிருந்த ஆசிரியர் இப்போ எப்படி வரவேற்பாரு? பெருமையா சொல்லி வரவேற்பார் அவன், என்னுடைய மாணவன் அப்படின்னு. கண்டிப்பாக இருந்த ஆசிரியர் எப்படி மன மகிழ்ச்சியோட வரவேற்றாரோ அதே அதே போலதான் நம்முடைய மல கண்மங்களில் செலுத்திய இந்த திருவாதன சக்தி நம்மை சிவத்திடம் செலுத்தும் அதே சக்தி தான். எந்த சக்தி நம்மள மல கண்மங்களை ஊட்டியதோ அதே சக்தி அருட்சக்தியாக மாறி நமக்கு சிவானுபவத்தை கொடுக்கும். அந்த பக்குவம் வர்ற காலம் காத்திருக்கும், பொறுமையா சாமி காத்திருப்பார். நெல் நாற்று நட்டு அது மணிகளா வந்து அந்த பக்குவம் அடைந்து அந்த நெற்கதிர்களா விளைந்து மணிகளை தர்ற வர காத்திருந்து அறுவடை செய்வது போல சுவாமியும் ஒரு உழவர் போலதான் காத்திருப்பார். நமக்கு பக்குவம் அந்த காலத்துல அந்த தலையை அறுத்து அந்த பந்தங்களெல்லாம் அறுத்து அவர் திருவடியில் நம்ம சேர்த்துக் கொள்வார். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, சிவபெருமானுடைய அருள்தான் சக்தி. இங்க அருள் என்றால் என்ன பொருள்னா கருணை, அந்த உயிர்கள் மேல் கொண்ட கருணை தான் சக்தியாக உருவெடுக்கின்றது. இப்ப அம்பாள்னு பார்த்தாலே அது கருணை தான். இப்ப காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மை, திருவொற்றியூரார் வடிவுடைய அம்மை, புச்சிடங்கொண்டார் அல்லியங்கோதை அம்மை, நெல்லையப்பர் காந்திமேதி, சொக்கநாதர் மீனாட்சி, இந்த அம்மை வந்து கருணையின் இறைவனுடைய கருணைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அது அம்மையினுடைய வடிவமாகிவிடும். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்பது தேவி சேக்கலா சுவாமிகள் வாக்கு பிரிவுராணத்தில். கருணை தான் உடையும், கரையில்லா கருணைமா கடலே. இந்த கடலு கூட இந்த உப்பு கடலு கூட கரை உண்டு. இங்கேருந்து நீந்தி போனா கொஞ்சம் தூரத்துல அரபு நாடு வந்துடும், இன்னும் கொஞ்சம் போனா ஐரோப்பா வந்துடும், அதுக்கப்புறம் அமெரிக்கா ஆஸ்திரேலியெல்லாம் வந்துடும். அதுக்கு எல்லை உண்டு. சிவபெருமானுடைய கருணை கடலுக்கு எல்லையே இல்லை. கரையில்லா கருணைமா கடலே, அந்த கருணையே தனக்கு சக்தியாக கொண்டவர். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, அருளையின்றி தருள் சிவமில்லை. இந்த அந்த அருள் இல்லாமல் சிவமில்லை, அதை பிரித்து பார்க்க முடியாது. தாதான்மிய சம்பந்தம் அந்த சிவமின்றி சக்தி இல்லை, சிவமில்லாமல் சக்தி இல்லை, பிரித்து பார்க்கவே முடியாது. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இறைவியைப் போல ஈசன். சுவாமி எப்படி இருக்காரா? இப்போ கண் இருக்கு, கண் இருந்தால் மட்டும் நமக்கு காட்சி கிடைச்சிருமா? கண்ணொளி மட்டும் இருந்தால் காட்சி கிடைக்குமா? கிடைக்காது. கூட எது வேணும்? சூரிய ஒளியினுடைய துணை இருக்கணும். பகல் பொழுதுல சூரிய ஒளியின் துணை இருக்கணும், இரவு பொழுது இந்த மாதிரி மின்சார விளக்குகள் இருக்கணும். கண்ணொளிக்கு துணை செய்வதற்கு ஒரு ஒளி வேணும், அப்பதான் காட்சி புலனாகும். அதுதான் இங்க சொல்ற கண்களுக்கு இருளினை ஒளியால் ஒட்டும் இறைவியை போல. கண் இருள் சூழ்ந்து இருக்கும், சூரிய ஒளியால இருள் விலகும், மின்சார ஒளியால இரவு நேரத்தில் இருள் விலகுது. அது போல மருளால் முழுமையாக மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவினை அருளினால் வாட்டி அருளால வாட்டி எடுத்து அருள் செய்வார். மண்ணுயிர்க்கு அளிப்பன், வீடு பேரை கொடுப்பார் இறைவன். அது அப்ப அவர் அதை யார் வாயிலாக செய்கிறார் என்றால் திரோதன சக்தியின் வாயிலாகத்தான் செய்கின்றார். அந்த திரோதன சக்தி ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, அது அருட்சக்தி, அரணுடைய அருட்சக்தி. அந்த அருட்சக்தியும் சிவமும் வேறு வேறு இல்லை. அந்த சிவம் இல்லாமல் அந்த அருட்சக்தி இல்லை, அந்த அருட்சக்தி இல்லாமல் இந்த சிவம் இல்லை. ஞானிகள் இதை உணர்ந்ததுனால அனைத்தையும் சிவமாகவே பார்ப்பார்கள். இப்போ இந்த பாடலோடு 239 இந்த பாடலோடு 5வது சூத்திரம் நிறைவடைகிறது. திரோதன சக்தியினுடைய இயல்பு இலக்கண சித்தித்தம்.